إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه العظام وبعد فيا عباد الله اتقوا الله العظيم عز وجل وأطيعوه والله تعالى يقول وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد صدق الله العزيز الحكيم وقال نبينا عليه الصلاة والسلام من سحر فقد أشرك بالله أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோன் இணையற்ற ஏகநாயன் அல்லாஹின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். சலவாத்தனும் கருணையும் சலாமன்னும் ஈடேற்ற வந்தனமும் அகிலத்துக்கோர் அருட்கொடையாய் வந்ததித்த காதில் மதீனா முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுகுமசையால் எடுத்து நடந்த அருமை சஹாபாக்கள் இம்மன்னகத்திலே தோன்றி மரணிக்கின்ற அனைத்து முஃமின்கள் முஸ்லிம்கள் யாப்பேரிலும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக புனித ஜும்ஆவின் கடமையை பெரிதென மதித்து அல்லாஹின் அருள் சிறக்கும் அவனது அருளகத்தில் இறையில்லத்தில் ஒன்று குணமிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே எப்பொழுதிலும் எச்சந்தர்ப்பத்திலும் எந்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் படைத்த இறைவன் ஒருவனை அஞ்சி நடக்குமாறு முதற்கண் அடியனுக்கும் அடுத்தாண்மையாக உங்களுக்கும் வசியத்தன்னும் நற்போதனை புரிகின்றேன் சான்று பகர்கின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் எந்த ஒரு பாவச்செயலை ஹராமாக்கி வைத்திருக்கிறதோ தடை செய்து வைத்திருக்கிறதோ அவைகள் சர்வசாதாரணமாக நடைபெறக்கூடிய காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். இது ஒரு குற்றமாக இருக்கிறது, இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது என்று அல்லாஹ்வை பயப்படாமல் அவனை சிந்திக்காமல் அந்த பாவங்களை நம்மில் சிலர் துணிவுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றை ஒரு பாவத்தை ஹராமாக்கி வைத்திருந்தால், தடை செய்து வைத்திருந்தால் அதிலே நமக்கு அழிவு இருக்கிறது, ஆபத்து இருக்கிறது, அதிலே பிரச்சனை இருக்கிறது, அது எங்களுக்கு பல தீங்குகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே நம்மால் இயன்ற அளவு அவைகளை விட்டும் தவிர்த்திருக்க முயற்சி எடுக்க வேண்டும், அவைகளை விட்டும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏதோ தப்பி தவறி அந்த பெரும் பாவங்கள் நம்மால் எம்மால் நடைபெற்றுவிட்டால் அதற்காக நாம் இஸ்திகுபார் செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹின் பக்கம் நெருங்க வேண்டும். ஏனென்றால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம் ஹத்தாஊன் வகைருல் ஹத்தாயின அத்தவாபூன். மனிதன் மலக்கு அல்ல, ஆசையோடு உணர்வோடு படைக்கப்பட்டிருக்கின்றான். எனவே நம்மால் தவறுகள் பிழைகள் ஏற்பட்டுவிட்டால் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அவனிடம் கண்ணீர் வடித்து தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும். இப்படி பிழை பொறுப்பு தேடுகின்றவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அடியார்கள் சிறந்தவர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில பாவச்செயல்கள் சமுதாயத்தை அழித்து விடக்கூடியது என்று ஹதீஸிலே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்பு தோழர்களே, உங்களை அழிவன் பார்த்து செல்கின்ற நாசத்திலே ஆழ்த்து விடுகின்ற பாவங்களை விட்டும் தவிர்ந்து நடங்கள். மூவிகாத், அவை சமுதாய சமுதாயத்தை அழிக்கக்கூடியது, வீட்டை பாழாக்கக்கூடியது, கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள சந்தோஷத்தை அகற்றிவிடக்கூடியது, குடும்பத்தை சின்னா பின்னமாக்கி விடக்கூடியது என்று நாயக தோழர்களுக்கு மத்தியில் சொல்கின்ற பொழுது, வமா குன்னயா ரசூலல்லா, தனி மனித வாழ்வுக்கும் சமூக வாழ்வுக்கும் அழிவையும் இழிவையும் ஏற்படுத்துகின்ற அப்பாவச் செயல்கள் என்னவென்றதற்கு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசை பகிரமாக சொன்னார்கள். முதலாவதாக அஷ்ருக்கு பில்லாஹ், அல்லாஹுக்கு இணை வைத்து வாழ்வதாகும். அல்லாஹை வணங்குவது போல் ஒரு பொருளை வணங்குவது, அல்லாஹிடம் கேட்பது போல் ஒரு பொருளிடம் கேட்பது, அல்லாஹ் இதை மன்னிக்கவே மாட்டான், இன் அல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா துன தாலிக். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான், ஆனால் அவனுக்கு இணை வைத்து வாழ்வது இருக்கிறது, இதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். இப்படி இணை வைப்பது சமுதாயத்தை அழிவின் பாலிட்டு செல்கின்ற, நாசத்திலே ஆழ்த்தி விடுகின்ற, தரித்திரியத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு பாவமாக இருக்கிறது. இரண்டாவது சூனியம் என்று சொன்னார்கள். ஆம், இன்று சமூகத்திலே இது பறந்து விரிந்து காணப்படுகிறது. இன்று கண்டதற்கெல்லாம் சூனியம் செய்ய முற்படுகின்றார்கள். இருவருக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வந்துவிட்டால், அங்கே தகராறுகள் ஏற்பட்டுவிட்டால் பேசப்படுகின்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? இரு உனக்கு செய்கிறேன் வேலை, அவர் வாழ்வதை பார்க்கட்டுமே, அவர் சொல்வதை பார்க்கட்டுமே, அவனை வாழ விடுவோமா என்று சபதம் செய்கிறார்கள். இப்படி சபதம் செய்து எங்கேயாவது ஒரு மந்திரவாதி இடத்திலே போய், ஒரு குறிகாரத்திலே போய், ஒரு மலையாள மாந்திரிகிடத்திலே போய், அங்கே செவ்வினைகள் செய்து மந்திரங்களை மந்திரித்து வந்து தின சாம்பல் வீட்டு முற்றத்திலேயோ அல்லது தோட்டத்திலேயோ புதைத்து விடுகின்றார்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இவைகளெல்லாம் இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பு, குர்ஆன் இறங்குவதற்கு முன்பு ஜாஹிலியா கால காபிர்களிடம் காணப்பட்ட பண்புகள், அந்நியவர்களிடம் காணப்படுகின்ற செயற்பாடுகள். எனவே இந்த சூனியம் மனித சமுதாயத்தை அழிவின் பாலித்து செல்கின்ற, நாசத்தை ஏற்படுத்துகின்ற, நரகத்தின் பாலித்து செல்கின்ற ஒன்றாக இருக்கிறது. மூன்றாவது சொன்னார்கள், ஒரு ஆத்மாவை எவ்வித காரணமின்றி கொலை செய்வது, இப்படி வட்டி சாப்பிடுவதை பற்றி, அனாதைகளின் சொத்துக்களை அபகரிப்பது பற்றி, யுத்தத்திலே பிரமுது காட்டி ஓடுவது பற்றி, வீட்டிலே அடக்க ஒழுக்கமாக இருக்கின்ற அப்பாவி பெண்களுக்கு அவதூறு சொல்வது, நீ ஒரு விபச்சாரி, நீ ஒரு தகாத நடத்தை உள்ளவள் என்று அங்கே இட்டு கட்டுவது என்று ஏழு விதமான பாவச் செயல்களை வரிசைப்படுத்தி காட்டினார்கள், கோடிட்டு காட்டினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பாவச் செயல்கள் இந்த சமுதாயத்திலே மறைந்து மலிந்து நிறைந்து காணப்படுகின்றன. அதிலும் விசேஷமாக இன்று சூனியம் எனப்படுகின்ற பாவச்செயல் அதை ஒரு குற்றமாக கருதுகிறார்கள் இல்லை, அது ஒரு பெரும் பாவம் என்று கூட நினைக்கிறார்கள் இல்லை, சமுதாயத்திலே தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. எனவே இதன் தீங்கு நம்மை பாதிக்காமல் இருப்பதற்காக, இதன் விபரீதம் நம்மை எட்டாமல் இருப்பதற்காக குர்ஆன் எங்களுக்கு புத்தி சொல்லி தருகின்றது, மார்க்கம் எங்களுக்கு முறை சொல்லி தருகின்றது. நாம் அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு குர்ஆன் வசனம் தான், ஓ மின் ஷர்ரின் நஃபாஸாத்தில் உக்கத், அங்கே முடிச்சுகளை இட்டு அதிலே மந்திரங்களை ஓதி ஊதுகின்ற சூனியக்கார பெண்களின் தீங்குகளை விட்டும், அவர்களின் ஆபத்துக்களை விட்டும் நாம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அல்லாஹ் கூறுகின்ற குர்ஆன் வசனத்திலே இருந்து சூனியத்தின் விபரீதத்தை நம்மால் விளங்க முடிகிறது. அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, எனவேதான் யாருக்கும் எவருக்கும் சூனியம் செய்கின்ற யோசனை வந்துவிடக் கூடாது, அத்தகைய சிந்தனை எவருக்கும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸஹர ஃபக்கத் அஸ்ரக பில்லாஹ், எந்த ஒரு மனிதன் அடுத்த அடியானுக்கு சூனியம் புண்ணியம் புரிகின்றானோ அவனை மரணப்படுக்கையில் வீழ்த்துவதற்காக, நோயிலே போடுவதற்காக, அவனது முன்னேற்றத்தை இல்லாமலாக்குவதற்காக எவர் சூனியம் செய்கின்றாரோ அவர் காபிராகி விடுகின்றார். அவர் மிகப்பெரிய தொழுகையாளியாக இருக்கட்டும், மிகப்பெரிய தர்மகர்த்தாவாக இருக்கட்டும், மிகப்பெரிய தியாகியாக இருக்கட்டும், அவர் சூனியம் செய்துவிட்டால் காபிர் என்ற பட்டத்தை அடைகின்றார், அவர் ஒரு காபிராக மாறிவிடுகின்றார். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கு வெறுப்புக்கு ஆளாக்கப்படுகின்றார், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாகுகின்றார். அவருடைய துஆக்களோ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமாக குறிப்பிடுகின்ற பொழுது, அவர்கள் தஹஜ்ஜத்தலும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அனைத்து நபிமார்களும் தஹஜ்ஜத்தலுது வந்திருக்கிறார்கள். தனது மனை மக்களையும் அதற்காக தூண்டியிருக்கிறார்கள். அது சிறந்த ஒரு தொழுகை, அல்லாஹோடு ரகசியம் பேசுகின்ற ஒரு தொழுகை. நாம் நமது குடும்பத்தை பழக்க வேண்டும். ஹஜ்ரத் தாவூது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தஹஜ்ஜத்தலுது விட்டு தனது குடும்பத்தை பார்த்து சொல்வார், குடும்பத்தினரே, தாவூதுடைய கிளையினரே, நீங்கள் எழுந்து தொழுங்கள். இது துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு நேரமாக இருக்கிறது. கடைசி இரவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியான் கேட்கின்ற அனைத்து துஆக்களையும் அங்கீகரித்து விடுகின்றான். ஆனால் இல்ல சாஹிர், சூனியக்காரனை தவிர, சூனியம் செய்து சூனியம் செய்கின்ற ஒரு மனிதர் அவர் தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே எழலாம், அவர் தொழலாம், அவர் துஆ செய்யலாம். அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ்வுடைய கோப பார்வையிலே இருக்கிறார், அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டவராக இருக்கிறார். அருணை பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே இப்ப இந்த சம்பவத்திலே இருந்து சூனியம் எவ்வளவு கொடியொரு பாவம் என்பதை நம்மால் விளங்க முடியும். அல்லாஹ் நல்லே. எனவே தான் இது சம்பந்தமாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே வருகின்றது, லைஸ மின்னா மன் தத்தையர அவ் துதுக்கிஹ அவ் தக்கஹன அவ் ஸஹர, என்னை சார்ந்தவர்கள் அல்ல எவர்கள் குறிபாக்கும் பழக்க வழக்கம் உள்ளவராக இருக்கின்றார்களோ. இன்று சமுதாயத்திலே காணப்படுகின்ற மற்றொரு பாவச்செயல் தான் இன்று குறிச்சு சகுனம் பார்ப்பது. எங்கேயாவது பிரயாணத்துக்காக வேண்டி வெளிக்கிளம்பிருந்த பொழுது வனப்பக்கமாக பறவை பறந்து விட்டால் அது நல்ல பிரயாணம், இடப்பக்கமாக பறவை பறந்து விட்டால் அது கெட்ட பிரயாணம், பூனை கடந்து விட்டால் அது ஆபத்தானது என்று சகுனம் பார்க்குகின்ற பழக்க வழக்கம் இது அந்நியவர்களிடமே இருந்தது. இது ஜாகிலியா கால மக்களிடம் காணப்பட்ட ஒன்று. இப்படி சகுனம் பார்ப்பது போல அங்கே துக்குறி பார்க்கிறது. அருமை பெரியவர்களே, இன்றொரு பிரச்சனை வந்து விட்டால், வாழ்க்கையில் ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டிய நாங்கள், அவனிடம் கையேந்த வேண்டிய நாங்கள், இன்றொரு திருவீட்டிலே திருட்டு சம்பவம் நடைபெற்று விட்டால் திருடனை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி இந்த மந்திரவாதியிடத்திலே செல்கின்றார்கள், கட்டாரியிடத்திலே செல்கின்றார்கள். மறைவான விடயத்தை அல்லாஹ் மாத்திரம் அறிந்தவனாக இருக்கிறான். மறைவானவற்றை அறிகின்ற சக்தி வஸ்துக்களுக்கு கிடையாது, படைப்பினங்களுக்கு கிடையாது. ஏதோ நோய் ஏற்பட்டு விட்டால் அதற்கு வைத்தியம் உண்மைதான், வைத்தியம் செய்யத்தான் வேண்டும். ஆனால் இப்படி துக்குறி பார்க்கிறது, அவருடைய வாயிலிருந்து 100 வார்த்தைகள் வெளிப்பட்டால் அதிலே 99 விடயம் பொய்யானது, ஒன்றுதான் உண்மையானது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி சகுனம் பார்ப்பது, துக்குறி பார்ப்பது, சூனியம் செய்கின்ற பழக்க வழக்கம் எந்த மனித வாழ்வில் காணப்படுகின்றதோ அவர் என்னை சார்ந்தவர்கள் அல்ல, எமது ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அல்ல என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூன்று நபர்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். மூன்று விதமான பாவங்களை செய்கின்றவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பே கிடையாது. அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்ட மாட்டான். தனது பொறுப்பிலே இருந்து அல்லாஹ் அகற்றி விடுகின்றான். தாயுடைய பொறுப்பை போல அல்ல, தந்தையுடைய பொறுப்பை போல அல்ல, ஒரு நாட்டு அரசருடைய பொறுப்பை போல அல்ல. உலகத்துக்கெல்லாம் மிகப்பெரிய மன்னாதி மன்னன் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருந்து அகற்றப்படுகிறார்கள் என்றால் அது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. முதலாமவர் அல்லாஹுக்கு இணை வைத்து வாடுகின்றார். இணை வைத்துக் கொண்டு தொழுதால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? இணை வைத்துக் கொண்டு துஆச்சிதால் ஏற்றுக்கொள்வானா? சிறுக்கானவற்றில் ஈடுபட்டுக் கொண்டு ஹஜ் செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? இணையோடு தொடர்புள்ள அடியானின் அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், துஆக்களை அங்கீகரிக்க மாட்டான். இரண்டாவது சூனியம் செய்கின்ற ஒரு மனிதன், சூனியம் செய்கின்ற பழக்க வழக்கம் எந்த மனித வாழ்வில் காணப்படுகின்றதோ, இன்று பிறருடன் சண்டை சர்ச்சரவு ஏற்பட்டுவிட்டால் அவரை மரணப்படுக்கையில் ஆழ்த்துவதற்காக அநேகமான முஸ்லிம்கள் சூனியத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கிறார்கள். சூனியம் செய்கின்ற மனிதர் அவர் தொழலாம், நோன்பு நோட்கலாம், ஹஜ் செய்யலாம், மிகப்பெரிய அமல்களை செய்யலாம், பசுத்தோல் போர்த்திய புலிகள் போன்று நடக்கலாம். அருமையானவர்களே, இன்று அநேகமான முஸ்லிம்களை பார்த்தால் அவர்கள் நடிப்பு தொழுகின்றார், பள்ளிக்கு வருகின்றார், நல்லமல் புரிகின்றார், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனோடு பேசுகின்றான் இல்லை, குடும்பத்தோடு பேசுகின்றான்கள் இல்லை, சகோதரத்துவத்தை மதிக்கிறார் இல்லை. சில்லற பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டால் அங்கே என்ன செய்கிறார்? இறியோனுக்கு செய்கிறேன் வேலை, இறியோனுக்கு ஒரு பாடம் படித்துக்கிறேன் என்று எங்கேயாவது ஒரு மலையாள மாநிலத்திலே போய் சென்று பின சாம்பல்களை கொண்டு வந்து தூவி விடுகின்றார்கள், கதவுகளை மந்திரித்து விடுகின்றார்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இவர்களெல்லாம் நிராகரிப்புக்குரிய பாவத்தை செய்து விடுகின்றார்கள். இவர் கட்டி இவர் சாதனை நிலையாட்டி விட்டாரா? இவர் கட்டித்தனத்தை செய்து விட்டாரா? இல்லவே இல்லை. தனது ஈமானை இழந்து அவர் காபிராக மாறிவிடுகின்றார். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, சூனியத்தோடு தொடர்பு இருக்கக்கூடிய மனிதனின் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க மாட்டான். சூனியத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்ற ஒரு சம்பவம் சூனியத்தோடு தொடர்பாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு படிப்பணியாக இருக்கிறது, ஒரு பாடமாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஒரு நாள் சூனியத்தை கற்றுக்கொண்டிருந்த ஒரு பெண், அவனை படித்து செயல்பட்டுக் கொண்டிருந்த ஒரு பெண் என்னிடத்திலே வந்தால் இந்த சூனியம் ஆபத்தானது, இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே அது பெரும் பாவமானது, பெரும் குற்றமானது என்பதை உணர்ந்ததற்கு பிறகு என்னிடம் தௌபா கேட்டு வந்தால் அதற்குரிய பரிகாரம் தேடி வந்தால் ஹதீஸிலே வருகின்றது, அந்த பெண் அழுதவர்களாக அழுது புலம்பியவளாக நான் செய்த குற்றத்துக்கு அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுப்பு கொண்டோ எனக்கும் தௌபாகுண்டோ என்று அழுது அழுது புலம்பியவளாக என்னிடத்தில் வருகின்றாள். பெரும் திரளான சஹாபாக்களுக்கு மத்தியில், அப்பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் இப்பெண்மணி சுட்டி சுட்டி அழுகின்றாள், மன்றாடிக்கொண்டே இருக்கிறாள், எனக்கு பிழை பொறுப்பு இருக்கிறதோ, நான் செய்த குற்றத்துக்கு தௌபாகு அழுது கொண்டே இருக்கிறாள். இக்காட்சியை கண்ணுற்ற அறிஞர்களில் ஒருவரான, ஆலிம்களில் ஒருவரான ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்பெண்ணை அழைத்து சொன்னார்கள், ஏ பெண்ணே, நீர் செய்வது குற்றமானதுதான், அது பெரும் பாவங்களில் ஒன்றானதுதான், அது குபுரியத்தான் ஒரு பாவ செயல்தான், எனவே நீர் செய்த தவறுக்காக வேண்டி அதிக அதிகம் நன்மை செய்வாயாக. உன்னுடைய பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருந்தால் அவர்களுக்கு நீ பணிவிடை புரிவாயாக, நற்கருமங்களை அதிக அதிகம் செய்து இந்த பாவத்துக்குரிய குற்ற பரிகாரத்தை நீ பெற்றுக்கொள் என்றார்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், இச்சம்பவத்தை பார்த்திருந்த நான் ஆச்சரியம் அடைந்து விட்டேன், எனக்கு அதிசயமாக இருந்தது. அனைத்து அறிஞர்களும் பெரும்
பெரும்பெரும் சஹாபாக்களும் மௌனமாக இருக்க ஹஜ்ரத் அப்துல்லாஹ்வின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து இப்பெண்மணிக்கு ஆறுதல் சொன்னார்களே என்றால், அநேகமான இமாம்களுடைய கருத்துப்படி சூனியம் என்பது அது பெரும் குற்றமானது, அது குப்ரியத்தான் ஒரு பாவம், அவன் காபிராக விடுகின்றான் என்ற கருத்தில்லவா இருக்கிறார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணர்கின்றார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட சொல்கிறார்கள், அஸ்ஸாஹிர் காஃபிர், சூனியம் செய்கின்ற ஒரு மனிதன் அவன் காபிராகி விடுகின்றான், அவனது இறை நிராகரிப்பானாக மாறிவிடுகின்றான். மக்களுக்கு மத்தியிலே அவன் ஒரு இறை நேசனாக நடிக்கலாம், ஒரு தர்மகர்த்தாவாக நடிக்கலாம், ஒரு அமலாளியாக நடிக்கலாம், அல்லாஹ்வுடைய பார்வையிலே அவன் காபிராகி விடுகின்றான். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று நமது சமூகத்திலே நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் கண்டதற்கெல்லாம் இன்று சூனியம் செய்கின்ற ஒரு பழக்கம். இந்த சூனியம் பல கோணல்களில் காணப்படுகின்றது. இன்று கணவன் மனையை பிரிப்பதற்காக வேண்டி சோதனை, வியாபாரத்தில் இருந்து ஒருவரை மட்டம் தட்டுவதற்காக வேண்டி சூனியம், கல்வி முன்னேற்றத்தில் இருந்து அவரை கீழே வீழ்த்துவதற்காக வேண்டி சூனியம். அநேகமான சகோதரர்கள் முறையிடுகின்றார்கள், பாருங்களேன் நாம் அவர்களுக்கு எவ்வளவு உதவி செய்து இருக்கிறோம், எவ்வளவு ஒத்தாசை வழங்கி இருக்கிறோம், அப்படி இருந்தும் மறைந்து மறைந்து சூனியம் செய்கிறார்கள், மறைந்து மறைந்து எங்களுக்கு செவ்வினை செய்கிறார்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த சூனிய வகைகளில் மற்றும் ஒன்றுதான் இந்த ஒரு வாலிபன் தான் எதிர்பார்க்கின்ற அந்த பெண் தனக்கு கிடைக்காமல் இருக்கிறாள். அவளுடைய வீட்டார்கள் அப்பெண்ணுக்கு வேறொரு வாலிபனை மனமுடித்து வைத்திருக்கிறார்கள். இதை பார்த்துக் கொண்டிருக்க முடியாமல், பொறுக்க முடியாமல் அந்த புது தம்பதிகளுக்காக வேண்டி அபக்கட்டுதல் என்ற ஒரு சூன்யத்தை செய்து விடுகின்றார்கள். அருமை பெரியவர்களே, எத்தனையோ புது தம்பதிகள் இல்லற வாழ்க்கையிலே முதலிரவு தேனிரவு அவர்களுக்கு அழகாக இருக்க வேண்டியது இருக்க அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள், அந்த இரவிலே திண்டாடுகின்றார்கள். அருமை பெரியவர்களே, எவர்களின் வாழ்க்கைக்கு நாம் முற்றுப்புள்ளி வைப்போமோ அல்லாஹ் தனது வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பார். அவரது அபத்தை கற்று வைத்தால் அல்லாஹ் தனது அபத்தை கற்று விடுவார். சூனியம் செய்கின்ற ஒரு மனிதர் அதன் விபரீதத்தை ஆபத்தை வாழ்க்கையில் எட்டியேதான் தீர்வார். அந்த தண்டனையை குடும்பம் குடும்பமாக பரம்பரை பரம்பரையாக அனுபவித்தே தீர்வார் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இமாம்களுடைய வரிசையிலே ஹதரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கருத்துப்படி சூனியம் செய்கின்ற மனிதனுக்குரிய தண்டனை என்ன தெரியுமா? யவீஹுக்கத்லுஹு, அவரை கொலை செய்வதுதான் அவருக்குரிய தண்டனையாக இருக்கிறது. ஏனென்றால் சூனியம் செய்கின்ற ஒரு மனிதனை பார்த்து அவருக்கு தௌபா செய் என்று சொல்லக்கூடாது, அவருக்கு அவகாசம் அளிக்க கூடாது. ஏன்? இவனுடைய இந்த பாவச் செயல்களின் காரணமாக எத்தனையோ செல்வந்தர்கள் இன்று அதாவது முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள். எத்தனையோ செல்வந்தர்களுக்கு, எத்தனையோ கல்விமான்களுக்கு, எத்தனையோ பட்டதாரிகளுக்கு அந்த ஊருடைய குடும்பத்துடைய முன்னேற்றத்துக்கு இவன் தடையாக இருக்கிறான், இவன் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறான். அதனால் நலவுகள் நடப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த சூனிய காரணக்குரிய தண்டனை அவனை கொலை செய்து விடுவதாகும். ஹஜ்ரத் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கருத்துப்படி சூனியம் செய்கின்ற ஒரு மனிதன் அந்த சூனியத்தினால் அம்மனிதனுக்கு உயிராபத்து வந்துவிட்டால் அவனுக்குரிய தண்டனை பலிக்கு பலி எடுப்பதுதான், கிசாஸ் எடுப்பதுதான் என்று கூறுகின்றார்கள். இப்படி எல்லா உலமாக்களும் சூனிய காரணக்குரிய தண்டனை அவனை கொலை செய்துவிடும் என்ற கருத்திலே இருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு குற்றமாக இருக்கிறது, எவ்வளவு பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது. ஏன் நேரடியாக அடித்துக் கொள்ள முடியாது, நேரடியாக தாக்க முடியாது, அவர்களோடு ஒன்றாக இருந்து சாப்பிட்டு விட்டு உணவருந்து விட்டு அங்கே மறைந்து போய் சூரியன் செய்கின்றார்களே, அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவச்செயல், அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருந்து அவன் நகர்த்தப்படுகின்ற ஒரு பாவச்செயல். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த சூனியம் அவா சைத்தானுடைய ஏற்பாட்டின்படி நடைபெறுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை சோதனைக்காக வேண்டி விட்டு இருக்கின்றான். அது சைத்தானுடைய செயல் என்று குர்ஆன் வர்ணித்து செல்கிறது. எப்படி மது அருந்துவது, குறி பார்ப்பது, விக்கிரக ஆராதனைகளை வணங்குவது அமலி சைத்தான், அது சைத்தானுடைய அமலாக இருக்கிறதோ, இதே போன்று சூரியனுக்கு ஆசானாக சைத்தான் இருக்கிறான், சூரியனின் ஆசிரியனாக சைத்தான் காட்சியளிக்கிறார். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இது பொறாமையின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதிலே இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக குர்ஆன் நமக்கு முறை சொல்லித் தருகிறது, மார்க்கம் ஒழுக்கம் சொல்லித் தருகிறது. எனவே பொறாமையின் காரணமாகத்தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சூனியம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். புகாரியிலே ஹதீஸ் வந்திருக்கிறது, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 மாத காலமாக சூன்யத்தின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் ஏதாவது சொல்வது போல் விளங்குகிறது, ஆனால் சொன்னதாக இல்லை. ஏதாவது செய்தது போல் தெரிகின்றது, ஆனால் செய்ததாக இல்லை. ரசூலுல்லாஹுக்கு மறதி ஏற்பட ஆரம்பிக்கிறது. இப்படி 6 மாதங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள், சூன்யத்தினால் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அல்லாஹிடம் அடிக்கடி துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹுடைய மனைவி ஆயிஷா நாயகியிடம் சொல்கிறார்கள், ஆயிஷாவே, அல்லாஹ் எனது துஆவை ஏற்றுக்கொண்டான். நான் சூனியத்தின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தேன், அதிலே இருந்து எனக்கு ஆரோக்கியம் அளிப்பாயாக என்று அவனிடம் கேட்க கேட்ட துஆ அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. நேற்றிரவு தான் 2 மலக்கு இரவோடு இரவாக வந்து எனக்கு கனவின் மூலம் அறிவித்தார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்களோட இந்த யகூதியினால் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறீர்கள், அந்த ஆபத்துக்கு நீங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று லுபைது பின் ஆசம் என்று சொல்லக்கூடிய அந்த முனாஃபிக்கை குறிப்பிடுகின்றார்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, மறுநாள் காலையிலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது சூனியம் செய்யப்பட்டிருந்த அந்த இடத்தை நோக்கி செல்கிறார்கள். மதீனாவின் கடைசி எல்லையிலே ஜர்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு இருந்தது. அக்கிணற்றின் பக்கம் செல்கிறார்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த சூனியத்தின் தாக்கத்தினால் அந்த கிணற்றின் நீர்கள் மருதோண்டி நிறமாக மாறியது மட்டுமல்ல, பக்கத்திலே இருந்த ஈச்சம் மரங்கள் காய்ந்து சரிந்திருந்தது. அந்த மரங்கள் எல்லாம் சைத்தானுடைய தலைகள் போன்று வியாகுளமாக காட்சியளித்தன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்விடத்தை நோக்குகின்றார்கள். ஜர்வான் என்ற ஒரு கிணறு, அந்த கிணற்றின் ஆழத்தில் ஒரு கல் இருந்தது. அந்த கல்லிலே தான் சூனியம் புதைக்கப்பட்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூனியத்தை எடுக்கிறார்கள். அதிலே 11 முடிச்சுக்கள் இடப்பட்டிருந்தன. ரசூலுல்லாஹுடைய தலைமுடியும் அவர்கள் வைத்திருந்த சீப்பு துண்டும் ஒரு பாலையிலே அதாவது ஈச்சம் மரத்துடைய பாலையின் புகுரியில் வைத்து மறைக்கப்பட்டிருந்தது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூனியத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அங்கே குர்ஆன் வசனங்களை எடுத்து வருகின்றார்கள். சூரத்துல் அதாவது குல் சூரா, சூரத்துல் பலக்கில் இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் உள்ள ஆயத்துக்கள் ஓதி காண்பிக்கப்படுகின்றன. அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, 11 ஆயத்துக்களிலும் ஒவ்வொரு ஆயத் வசனங்களையும் மோதும் பொழுதெல்லாம் நபியுடைய சூனியம் வெட்டப்பட்டு அறுக்கப்படுகின்றன. ரசூலுல்லாஹ் உற்சாகமாக அங்கே நடந்து செல்கிறார்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இப்படி மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை தரக்கூடிய சக்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூராவுக்கு வைத்திருக்கின்றார். ஒரு சஹாபி பார்த்து சொன்னார்கள், குல்லமா நிந்த வகுந்த, அருணை தோழரே, நீர் தூங்கி எழும் தூங்கும் பொழுதெல்லாம், தூக்கத்திலே இருந்து எழும் பொழுதெல்லாம் இந்த குல் சூராவை ஓதி வந்தால் உமக்கு சூனியம் பாதிக்காது, செவ்வினைகள் பாதிக்காது, கண் திருஷ்டிகள் ஏற்படாது என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவிப்பிலே வருகிறது, எந்த ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் சுபஹ் தொழுகைக்கு பின்னால் மகரிப் தொழுகைக்கு பின்னால் என்றால் இந்த குல் சூரா மூன்றையும் மூன்று விடுத்து மோதி வருவார்களோ அவர்களுக்கு சத்தினைகள், கண் திருஷ்டி, சூனியம் போன்றவைகள் திருதிபலிக்காது என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இந்த சுன்னத்தான வழிமுறைகளை விட்டுவிட்டு நாம் எங்கே இறக்கிறோம்? வாழ்க்கையிலே தேனுதல் இல்லாத காரணமாகத்தான் தொழுகையின் மூலமாக, இபாதத்தின் மூலமாக, குர்ஆன் திலாவத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையின் பாதுகாப்புக்கு இன்சூரன்ஸ் ஆக ரசூலுல்லாஹ் எந்த ஒரு துஆக்களை சொல்லி தந்தார்களோ அவைகளை விட்டதன் காரணமாகத்தான் நாம் சூனியத்தால் பாதிக்கப்படுகின்றோம், செவ்வினையால் பாதிக்கப்படுகின்றோம். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, சூனியம் என்பது ஒரு உண்மை. அது தக்குவாக இல்லாத, அமளிபாதத்திலே பக்குவம் இல்லாத, மார்க்க பற்றில்லாதவர்களுக்கு பிரதிபலிக்கத்தான் செய்கிறது, அது தாண்டத்தான் செய்கிறது. யாரெல்லாம் இந்த துஆக்களை ஓதி வருவார்களோ அல்லாஹ் பாதுகாப்பு அளிப்பான் அல்லவா. ஓதுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் காலையிலே அஊது பில்லாஹி ஸமீல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மூன்று விடுத்தம் ஓதுவானோ, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிகா மின் ஷர்ரி மா கலக், இந்த துஆவை மூன்று விடுத்தம் ஓதுவானோ அல்லாஹ் சத்தினையிலிருந்து பாதுகாப்பான், ஷைத்தானுடைய சூனியக்காரர்களுடைய எதிரிகளுடைய தீங்குகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். எவ்வளவு அழகான துஆக்கள் ரசூலுல்லாஹ் காலையிலும் மாலையிலும் நமது வாழ்க்கையின் பாதுகாப்புக்காக வேண்டி ஓதி வந்த உருக்கமான மிக சக்தி வாய்ந்த துஆக்கள் இன்று தொகுக்கப்பட்டு இன்று புக் சாலை, அதாவது இஸ்லாமிக் புக் சாலைகளிலே, அந்த புத்தக கடைகளிலே இன்று விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. வாங்கி கொடுங்கள், ஓதி பழகுங்கள், குடும்பத்தை பழக்குங்கள். இன்று பள்ளி வாயில்களிலே ஐந்து நேர தொழுகைக்கு பின்னால் ஓத வேண்டிய வாரிதான துஆக்கள் ஜம்யத்தின் மூலமாக, ஜம்யத்தின் உலமா மூலமாக இன்று அட்டவணை போடப்பட்டிருக்கிறது, பள்ளியிலே தொங்கவிடப்பட்டிருக்கிறது. இதே போன்ற துஆ அட்டவணைகளை வாங்கி வீடுகளிலே தொங்க விடுங்கள், தொழுகை அறையிலே ஏற்படுத்துங்கள், பெண்களுக்கு வீடுகளை மஸ்ஜிதுகளாக ஆக்கிக் கொடுங்கள். அல்லாஹ் இத்தகைய பாதிப்பில் இருந்து நம்மையும் பாதுகாப்பான், நமது குடும்பத்தையும் பாதுகாப்பான். அத்தகைய பாதுகாப்புகள் அந்த பேணுதல் இல்லாதன் காரணமாகத்தான் இப்படியான சைத்தானியத்தான பாதிப்புக்கு நாம் உள்ளாக்கப்படுகின்றோம். ஆகருணை பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே குர்ஆனும் ஹதீஸும் சொல்லித் தருகின்ற இந்த வழிகாட்டல்களை, இந்த துஆக்களை எமது வாழ்க்கையில் ஏற்றி நடப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் தோபிக் தருவானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களை பெற்றெடுத்த மாதா பிதாக்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எந்த மக்கள் சூனியத்தினால் பாதிக்கப்பட்டு இன்று கண்ணீர் வடிக்கிறார்களோ, உள்ளம் உருக கல்வி கலங்க துஆ செய்கின்றார்களோ, அவர்களின் துஆக்களை திரையின்றி ஏற்றுக்கொள்வாயாக. அவர்களுக்கு நீயே உதவியாக இருப்பாயாக. உனது சக்தியை விட எந்த சக்தியும் கிடையாது யா அல்லாஹ். அனைத்து சக்திகளும் எல்லா சக்திகளையும் உனது சக்தி மிகைக்கக்கூடியது யா அல்லாஹ். இந்த ஆபத்திலே இருந்து பாதுகாத்தருள்வாயாக. இவைகளிலே இருந்து யா அல்லாஹ், இந்த பாவ செயல்களிலே எவர்கள் ஈடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுத்தருள்வாயாக, மௌத்தினை சிந்தனையை கொடுத்தருள்வாயாக, இதன் விபரீத்து அவர்களுக்கு விளங்க செய்வாயாக. யா அல்லாஹ், ஒற்றுமை பெற்ற சமூகமாக எம் அனைவரையும் ஆக்கருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.